திருச்சிற்றம்பலம் சைவம் டாடார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் திருநாவுக்கரசர் தேவாரத்தில் முப்பொருள். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சித்சபேசா சிவ சிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் மாதர் பீரை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன 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 கண்டேன். பந்தெடுநாள் அமன் வைகி பருவமுற பசுபாசம் சின்மையன் இன்னருள் பெற்று சிறுபிணியும் தீர்ந்தானை இன்னிசையால் இயலியம்பி வாகீசன் என்னும் நாமம் தன்னையும் நின்மலன் அருளால் தரித்தானை தாழ்பணிவாம். திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கரராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை எனது மனம் மொழி மிகளால் அன்போடு பணிந்து வணங்கிக் கொண்டு அருமையான முறையிலே நமக்கு சைவ சித்தாந்த கருத்துக்களை கூறி நம்மை ஆற்றுப்படுத்தி பிறவி என்கின்ற படுகுழியில் விழாமல் கரையேற்றிக் கொண்டிருக்கும் நமது திருநாவுக்கரசு பெருமானின் பொன்னார் கழல்களை முக்கரணங்களால் பணிந்து நாள்தோறும் நம்மை சிவசிந்தனையிலே திளைக்க வைத்துக் கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தினை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம் நாம் அவரை அறிவதற்கு இயலாத நிலையிலேயே சென்று கொண்டே இருக்கின்றோம். ஆனால் அவர் நம்மை விடுவதாக இல்லை. எப்படியாவது எல்லா ஆன்மாக்களும் முக்தி பெற வேண்டும் என்பதிலே பெருமான் மிகுந்த ஒரு கருணையோடு நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். ஆக அங்ஙனம் அவர் அருள்பாலிக்கின்ற ஒரு பாடலை இன்று நாம் சிந்திக்கலாம். அதற்கு முன்பாக நமது உமாபதி சிவாச்சாரியார் அறியும் நெறி, அதாவது இறைவனை அறிய முடியாமல் நான் திணறிக் கொண்டிருக்கின்றோம், உலக போகங்களிலேயே திளைத்து புலன்களின் வசப்பட்டு நாம் அதிலேயே திளைத்துக் கொண்டிருக்கின்றோம், அப்படி இருக்கும் பொழுது தன்னையும் தலைவனையும் எங்கனம் அறிவது என்பதை நமக்கு மிக அழகாக எடுத்துரைக்கின்றார். நீடும் இருவினைகள் நேராக நேராதல் கூடும் இறை சக்தி குழல் என்று சொல்லுகின்றார். அதாவது உயிர்கள் வந்து நல்வினை தீவினை இவற்றால் உண்டாகக்கூடிய, இப்ப நல்வினையால என்ன கிடைக்கும் அது புண்ணியமா மாறி இன்பத்தை தரும், தீவினை வந்து பாவமா மாறி துன்பத்தை தரும். இந்த ரெண்டையும் சமமா கருதக்கூடிய பக்குவம் உயிர்களுக்கு வர வேண்டும். அப்படி வந்தால் அந்த நிலையை பெற்ற உயிர்கள் இடத்து இறைவனுடைய திருவருள் சக்தியானது பதியும். அதற்கு பெயர் சக்தி நிபாதம் என்ற சித்தாந்தம் சொல்லும். சக்தி என்றால் திருவருள், நிபாதம் என்றால் பதிதல் வீழ்தல் என்று பொருள். அப்ப திருவருள் வந்து அந்த ஆன்மா மேல பதியணும்னா இருவினை ஒப்பு என்பது முதலாவதாக வருகிற எல்லாவற்றையும் சமமாக கருத வேண்டும். இன்பம் வந்தால் மகிழ்ச்சி, துன்பம் வந்தால் கவலை என்று இருக்கக்கூடாது. அந்த பேரின்பத்தை நோக்கில் இது எல்லாமே துன்பம்தான் அப்படிங்கிற ஒரே நிலைமையில நம்ம வாழ பழகணும். அடுத்து என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியணும். ஏகன், அநேகன், இருள், கண்மம், மாயை இரண்டு, ஆக இவை ஆறு ஆதியில் அப்படின்னு சொல்றார். ஏகன் அப்படின்னா நமக்கு தெரியுது, அது இறைவன் தான், அவர் ஒருத்தர் தான். அநேகன்கிறது உயிர்களாகிய நாம் பல. அப்புறம் என்ன வருது? இருள் அப்படிங்கிறது ஆணவத்தையும், கண்மம்ங்கிறது வினையையும், மாயைங்கிறது சுத்தமாயை அசுத்தமாயையும். அந்த மாயை இரண்டுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால சுத்தமாயை அசுத்தமாயையும். இந்த ஆறு பொருட்களும் அனாதியானவை என்று நமக்கு அழகாக அறிவுறுத்துகின்றார். அடுத்து செய்வானும் செய்வினையும் சேர்பயனும் சேர்ப்பவனும் உய்வான் ஒருவன் முளன் என்று உணர் என்று சொல்லுகின்றார். செய்வான் அப்படிங்கிறது யார்? அந்த அதாவது வினைகளை செய்யக்கூடிய உயிர். அடுத்து செய்வினைனா அந்த உயிர்களால் செய்யப்படுகின்ற நல்வினை தீவினைகள். சேர் பயன் அப்படின்னா நல்வினை பயனாகிய இன்பமும் தீவினை பயனாகிய துன்பமும். சேர்ப்பவன்னா இதை கொண்டு கரெக்டா அந்தந்த உயிர்கள் செய்த வினை பயனை அந்தந்த உயிர்களிடம் சேர்ப்பதற்கு ஒருவன் வேண்டும். சிவஞான சித்தியாரிலே நமது அருணந்தி சிவாச்சாரியார் தருபவன் ஒருவன் வேண்டும் என்று சொல்லுவார். அதுபோல இதை என்னென்றால், இப்போது ஒரு உதாரணமாக நம்மை எல்லாம் நீங்கள் சென்று நீங்கள் செய்த முற்பிறவிகளில் செய்த வினைகள் எல்லாம் அங்கே இருக்கின்றன சென்று எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னால், நாம் எங்கிருந்து அங்கே சென்றால் நமது நல்வினையை நாம் எடுத்துக்கொள்ள விரும்புவோம், ஆனால் தீவினையை எடுத்துக்கொள்ள விரும்ப மாட்டோம். ஏனென்றால் அதன் காரணமாக நமக்கு துன்பம் தான் வரும். சரி, சிலர் இப்படி வந்து விடுவார்கள். இன்னும் சிலர் அவர்களுடைய பக்குவம் எப்படி இருக்கும் என்றால், பக்கத்தில் இருப்பவருக்கு எப்படி எடுக்க வேண்டும் என்று செல்போனை கையில் வைத்துக் கொண்டு எப்படி புலங்குவது என்று தெரியாமல் பலர் இருப்பது போல, என்ன செய்வது என்று அவர் தெரியாமல் அவர்கள் திணறிக் கொண்டிருந்தால் அவர்களுடைய நல்வினையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு வந்து விடுவார்கள். ஆக இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் நடக்கக்கூடாது. வினை ஜடம், அது தானாக வந்து அடையாது. உயிர் சிற்றறி உள்ளது, பக்குவம் இல்லாதது. ஆகையால் உயிராலையும் அந்தந்த வினை பயனை நுகர முடியாது என்பதால் இறைவனே யார் யார் என்னென்ன வினைகள் செய்தார்களோ அந்தந்த வினைக்குரிய பயனை அவரே ஊட்டுகின்றார் என்பதை மிக அழகாக நமக்கு சொல்லி இருக்கின்றார். அப்போ அந்த சேர்பயன் சேர்ப்பவன் எல்லாம் உய்வான் உளன் என்று உணர், நம்மை உய்விக்கும் பொருட்டு இவற்றை எல்லாம் செய்யக்கூடிய ஒருவன் இருக்கின்றார் என்று நமக்கு ஒரு இதை அறிய செய்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து ஊன் உயிரால் வாழும் ஒருமைத்தே ஊனோடு உயிர்தான் உணர்வோடு ஒன்றாம் தரம். அதாவது உடம்புல எப்படி உயிர் ஒன்றுபட்டு நிற்குதோ அதே மாதிரி உயிரோடு இறைவன் ஒன்றுபட்டு நிற்கின்றார். நமது தர்மயாதீன 10வது குருமகா சன்னிதானம் தட்சிணாமூர்த்தி திருவருட்பா என்று ஒரு பதிகம் பாடியிருப்பார்கள். அதிலே பார்த்தீர்கள் என்றால் மகுடமாக 10 பாடலிலும் என் உயிர்க்கு உயிரான பரமசிவமே என்று சொல்லியிருப்பார்கள். ஆக இறைவன் நம்மோடு உயிர்க்கு உயிராக இருக்கின்ற இந்த உண்மையே நமக்கு முதலில் தெரியாமல் இருந்தது. இப்போது தெரிந்தாலும் அது எப்போதும் நம் நினைவில் இருக்க வேண்டும். அதை அறிந்திருக்கின்றோமா என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். சரி, அப்போ உயிர் இல்லைன்னா எப்படி உடம்பு செயலற்று போயிருமோ அது மாதிரி இறைவன் உள்ளே இல்லைன்னா உயிர் செயலற்று போய்விடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. அடுத்து தன்னிறமும் பல் நிறமும் தானாம் கல் தன்மை தரும் பொன்னிறம் போல் மண் நிறம் இப்பூ என்று சொல்லியிருக்கின்றார். அதாவது தன் நிறம் அப்படின்னா தன்னுடைய நிறத்தையும், பல் நிறம்னா தன்னை சார்ந்த பல பொருட்களோட நிறத்தையும். அதாவது ஸ்படிகத்தை பத்தி சொல்ற, ஸ்படிகம் வந்து தன்னோட நிறத்தையும் தன்னை சார்ந்த பொருட்களோட நிறத்தையும் பெறுவதற்கு சூரிய ஒளி காரணமாக இருக்கின்றது. சூரிய ஒளி இல்லைன்னா அதை நம்ம பார்க்க முடியாது. அதே மாதிரி உயிர் வந்து தத்துவங்கள்ல கூடுவதற்கும் தத்துவங்கள்ல இருந்து நீங்குவதற்கும் இறைவனுடைய திருவருள் இந்த உலகம் பூரா, எப்படி உலகம் பூரா சூரிய ஒளி இருக்குதோ அது மாதிரி இறைவனுடைய திருவருள் உலகம் பூராவும் இருக்கு. திருவருள் எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும். அப்போ தத்துவங்கள்ல நம்ம இந்த உயிரை கூட்டணும், அப்புறம் அந்த தத்துவங்கள்ல இருந்து நீக்கணும். இதை செய்வதற்கு இறைவன் உலகம் பூராவும் சர்வ வியாபகமாக நிறைந்து இருக்கின்றார். அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாயின்னு தாய்மான சுவாமி சொல்றாங்க இல்லையா, அது இதத்தான் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சரி, அடுத்து ஊன் உயிரால் வாழும் ஒருமைத்தே ஊனோடு உயிர்தான் உணர்வோடு ஒன்றாம் தரம். அதாவது புற ஒளியால் கண் வந்து ஒரு பொருளை காண உயிர் உதவுகிறது. இந்த கண் இருக்குன்னா இந்த கண்ணு உடம்புல உயிர் இருந்தா தான் இந்த கண்ணுக்கு தெரியும். உயிர் இல்லாத கண் இப்படியே இருக்கும், அது அசையாது, எதையும் பார்க்க முடியாது. கண் இருக்கும் ஆனா பார்க்காது. அப்போ கண் வந்து ஒரு பொருளை காண்பதற்கு உயிர் துணை செய்கிறது. அதே மாதிரி உயிர் வந்து இறைவனை உணர்வதற்கு திருவருள் தான் துணையாக இருக்கின்றது. திருவருள் இல்லைன்னா நமக்கு எதுவுமே சாத்தியம் கிடையாது. அதான் மிக அழகாக மைப்படிந்த கண்ணாளும் என்ற பாடலிலே நமது நாவுக்கரசு பெருந்தகை மிக அழகாக சொல்லியிருப்பார். அவனருளே கண்ணாக காணின் அல்லால் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் இப்படியன் என்று எழுதி காட்டோனாதே அப்படின்னு சொல்றார். அவருடைய அருளால தான் அவரை உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர நம்முடைய சாமர்த்தியத்தினால நிச்சயமாக அந்த சிற்றறிவு அறிவிக்க அறியும் அறிவு ஆக அதை கொண்டு நாம் இறைவனை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது என்று மிக அழகாக நமக்கு உணர்த்தி இருப்பார். புன்செயலின் ஓடும் புலன் செயல் போல நின் செயலை மண் செயல் அதாக மதி. இந்த பாடல் கருத்து மட்டும் நம்ம மனசுக்கு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இத தியரியா இல்லாம பிராக்டிக்கலா நம்ம வாழ்க்கைக்கு நடைமுறையாக கொண்டு வந்துட்டோம் வைங்களேன், அதுக்கப்புறம் நமக்கு வினையும் கிடையாது பிறவியும் கிடையாது, முக்தி நிச்சயம். சரி, இப்ப பாடல் கருத்தை பார்க்கலாம். ஐம்பொறிகளை உலக விஷயங்கள்ல செலுத்துவது வந்து உயிர், அதனால அவற்றின் செயல் வந்து உயிரோட செயலாகத்தான் கருது. ஐம்பொறிகள் செஞ்சாலும் அதை செலுத்துவது உயிர்ங்கிறனால அது உயிரோட செயலாகத்தான் சொல்லப்படும். அது மாதிரி உயிரோட செயல்கள் எல்லாமே உயிர்க்கு முதலாகிய இறைவனுடைய செயல் என்பதை நீ அறிய வேண்டும் என்று மிக அழகாக, நின் செயலை மண் செயல் அதாக மதி. இதை நினைச்சோன்னா நம்ம என்ன செயல் செய்யும் போது இதை செய்யலாமா கூடாதா, நம்ம இப்படி செய்யலாமா, இறைவன் நம்மை செய்ய வைக்கிறாங்க போது நம்ம இந்த மாதிரி அனர்த்தமான விஷயங்களை எல்லாம் நம்ம செய்யலாமா, தவிர்க்கப்பட்ட விஷயங்களை நாம் செய்யலாமா என்று நமக்குள் ஒரு அச்சம் வரும். விளக்கிய செயல்களை நாம் ஒரு காலம் செய்ய மாட்டோம். ஓராதே ஒன்றையும் உற்று உண்ணாதே நீ முந்தி பாராதே பார்த்ததனை பார் என்று சொல்கின்றார். இறைவனுடைய அருட்செயல்களை எல்லாம் உயிர் வந்து தன்னுடைய சிற்றறிவால் ஆராயாமல் இருக்க வேண்டும். அது ஆறாதான் ஓராதேன்னா ஆராய்தல். அடுத்து ஒன்றையும் உற்று உண்ணாதேனா உலக விஷயங்கள்ல பற்று வைக்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு நடைமுறையில எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் என்றால் உலக பொருட்களின் மீதுதான் நமது பற்று மிக மிக அதிகமாக இருக்கிறது. நீ முந்தி பாராதே இல்லையா, தாங்கிற தன்முனை போட எதையும் பார்க்க கூடாது. நான் திருவருளால எழுந்தேன், திருவருளால் திருக்கோயிலுக்கு சென்றேன், திருவருளால் எனக்கு தரிசனம் கிடைத்தது, திருவருளால நான் வீட்டில் பூஜை பண்ணினேன், திருவருளால் நான் அனுஷ்டானம் பண்ணினேன், திருவருளால நான் இன்னைக்கு இந்த சிந்தனை செய்தேன், திருவருளால நான் இன்னைக்கு பூத்தொண்டு செய்ய முடிஞ்சது, எல்லாம் திருவருளுங்க உணர்வு இருக்கணும். நான் இன்னைக்கு பூ பறிச்சேன், நான் இன்னைக்கு விளக்கு போட்டுட்டேன், நான் இன்னைக்கு உழவார பணி செஞ்சிட்டேன், நான் இன்னைக்கு கோயிலுக்கு போனேன், இத்தனை தளத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். இதுதான் தன்முனைப்பு, அது செய்யவே கூடாது. அப்போ தன்முனைப்பு இல்லாம செயலாற்றணும். அடுத்து பார்த்ததனை பார் அப்படின்னா நீ அருள் வழியில் நின்றால் எல்லாம் இறைவன் செயல் அப்படிங்கறது நம்ம உணர முடியும். இதற்கு முந்தின பாட்டு என்ன சொல்லிச்சு, நின் செயலை மண் செயல் அதாக மதின்னு சொல்லிச்சு. இப்ப இதுல என்ன சொல்லியாச்சு, இறைவன் தான் அப்படிங்கறத அருள் வழியில் நின்றால் நாம் உணர்ந்து கொள்ளலாம் என்று மிக தெளிவாக நமக்கு உமாபதி சிவாச்சாரியார் அறிவுறுத்தியுள்ளார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். களியே மிகு புலனாக கருதி ஞான ஒளியே ஒளியாய் ஒளி என்பது இதற்கு அடுத்த பாடல். ஞானம் பெற்ற உயிர்கள் வந்து அருள் வழியில நிற்பதால் உண்டாகக்கூடிய மகிழ்ச்சியை நுகர்வதற்குரிய மேலான விஷயமாக நினைக்குது. அத்திருவருள் ஒளியிலே தொடர்ந்து நிற்கணும், அதுதான் பெரிய விஷயம். ஞானம் கிடைக்குது அப்படியே இதுல நிக்கின்ற இதுலேருந்து பிறண்டு போகக்கூடாது என்பதை நமக்கு மிக அழகாக, ஏதாவது அந்த இறைவன் அருள் பராமரிச்சு அதில் தொடர்ந்து அப்படியே நிக்கணும், பின்வாங்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. கண்டபடியே கண்டு காணாமை காணாமை கொண்டபடியே கொண்டு இரு இல்லையா. திருவருளே கண்ணுக்கு புலப்படும் வண்ணம் குருவாக வந்து ஞானம் உணர்த்துகின்றது. அதை உணர்ந்து அறியாமையிலிருந்து நீங்கி அருள் வழியில ஒழுகணும். திருவருள் எங்கனம் நமக்கு உதவி செய்கிறது என்றால் ஒரு குருவாக நின்று நமக்கு, நேற்று நம்ம நல்லா சிந்திச்சோம் அதை, இன்றும் அதையே சொல்றாரு. குரு மூலம் நமக்கு இறைவன் அறியாமையிலிருந்து நாம் நீங்குவதற்கு வழிகாட்டுவார் என்று மிக அழகாக சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இதனை உணர்த்தக்கூடிய ஒரு அருமையான பாடல். எவ்வளவு ஒரு தோய்வு இருந்தால் நமது நாவுக்கரசு பெருமான் இப்படி ஒரு பாடலை நமக்கு அளித்திருப்பார் என்று பார்க்கலாம். உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிளியின் உரு எழுதி உயிர் ஆவணம் செய்திட்டு உன் கை தந்தால் உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்தி ஐராவணம் ஏறாது ஆண் ஏறி ஏறி அமரர் நாடு ஆளாது ஆரூர் ஆண்ட ஐராவணமே என் அம்மானே நின் அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரே என்று அருமையான பாடல். இப்ப மேலோட்டமாக பார்த்தால் உயிராவணம் இருந்ததுன்னா மூச்சுக்காற்ற நம்ம உள்ளடக்கி அதான் பிராணாயாமம். அதுல யோகத்தோட எட்டு உறுப்புகள்ல ஒண்ணு பிராணாயாமம். அதான் உயிராவணம் இருந்து உற்று நோக்கினா பிராணாயாமம். அந்த உற்று நோக்கிங்கிறது வந்து உயிராவணம்ங்கிறது பிராணாயாமம், உற்று நோக்கிங்கிறது பிரத்யாகாரம் தாரணைங்கிறத குறிக்குது. சரி, அப்புறம் உள்ள கிளியின் அப்படின்னு சொல்றது போது நம்முடைய மனதில் உள்ளத்தில் வந்து இறைவனுடைய உருவத்தை எழுதி சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து என்ன சொல்லியாச்சு, உயிர் ஆவணம் செய்து. உயிர் வந்து இறை அடிமை அப்படிங்கிற ஓலை. எந்த காலத்திலையும் நாம அவருக்கு அடிமைதான். அது பெத்த நிலையோ, அப்ப நம்ம இப்ப இருக்கிறோம் இல்லையா, இந்த சகல நிலையோ அல்லது முக்தி நிலையோ, எல்லா நிலையிலும் நாம் அவருக்கு அடிமைதான். அது எழுதி கொடுக்கப்பட்ட ஒன்றுதான். அதனால அறியாமை, அதாவது இறை அடிமைங்கிற ஓலையை எழுதி செய்துட்டு உன் கை தந்தால் இல்லையா அப்படின்னா என்ன, இறைவன்கிட்ட கொடுத்து அப்படி நம்ம அடங்கிடணும். என்ன ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் நீதான்ப்பான்னு அப்படி அவற்றை அடங்கிடணும். அப்படி இருந்தால், அப்படி உன் கை தந்தால் உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்தி இல்லையா. அப்படிப்பட்ட அடியவர்களுடன் நீ எப்படி, அதாவது அவங்க பதிஞானத்துல இருக்கிறாங்க, அப்ப அந்த பதிஞானத்துல உணர்வோர் உன்னோட ஒட்டி வாழ்வாங்க, அவங்க கூட நீ எப்படி இருக்கிற அத்துவிதமாக கலந்து இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு ஐராவணம் ஏறாது. பொதுவாக சிவபெருமான் வந்து ரிஷபவாகனத்துல ஏறுவார்னு நம்ம பாக்குறோம். ஐராவணம் மூணு சொல்லி, ஐராவதம் இந்திரனுக்குள்ளது, ஐராவணம்ங்கிறது 2000 கொம்புகளை உடைய சிவபெருமானுக்குரிய யானை. அதுல ஏற வேண்டிய நீ அதுல ஏறாம ஆனேறு ஏறி இல்லையா, நீ வந்து எங்கள் பொருட்டு என்ன செய்கிறாய், ஒரு ரிஷப வாகனத்திலே எழுந்தருளி அருள் பாலிக்கின்றாய் அப்படின்னு சொல்லி அமரர் நாடு அது ஆளாம ஆரூர் ஆண்ட இல்லையா, கைலாயத்தில் உள்ள யானை மேல ஏறணும், அதை விட்டுட்டு ரிஷப வாகனத்து மேல ஏறி விண்ணுலகைய ஆளாது மண்ணுலகிலே திருவாரூர் பிருத்திவி தலம் அங்கே ஆண்டவனே இல்லையா. ஐராவணமே அப்படின்னா நில வடிவம் அர்த்தம். ஐராவணம்ங்கிறது இந்த இடத்துல நிலம் அதை குறிக்குது. சுவாமி வந்து அட்டமூர்த்தங்கள்ல ஒண்ணு வந்து பிருத்திவின்னு பார்த்திருக்கோம். ஐராவணமே என் அம்மானே அப்படின்னா என் தந்தையே, நின் அருட்கண்ணால் நோக்காதார் இல்லையா, உன்னுடைய உன் அருட்கண்ணால் உன்னை உணர்ந்து பேரின்ப வாழ்வு பெறாதவர்கள், மக்களாய் பிறந்ததற்கு பயன் அடையாதவர்கள் என்று சொல்லுகின்றார். மிக 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 முக்கியமான ஒரு பாடல். இயன்ற அளவிலே அனுஷ்டானம் செய்பவர்கள், சிவபூஜை செய்பவர்கள், அடுத்து திருக்கோயிலே தரிசனம் செய்வர்கள், பஞ்சபுராணத்திலே இது போன்ற பாடல்களை எல்லாம் பாடி இறைவனுடைய அருளை நாம் பெற வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு இப்போது நாம் இதை இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஐராவணம் ஏறாதுங்கிறதுக்கு ஒத்த கருத்தை வந்து நமது மாணிக்க வாசக சுவாமிகள் வான் பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்டவள் அதான் சொல்றாருல்ல, இவர் சொல்றாருல்ல நீ எங்க இருக்கணும், மேல் உலகத்துல இருக்க வேண்டிய அமர நாடு ஆளாம நீ எப்படி ஆரூர் ஆண்டேன்னு கேக்குறாரு இல்லையா, அதைத்தான் இவரும் சொல்றாரு. வான் பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் அப்படின்னு சொல்றாரு. அது சிவபெருமானுடைய அருள் திறத்தை நமக்கு எடுத்து உரைக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக உயிராவணம் அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்தது மூச்சு விடுவதை அப்படி கொஞ்சம் அடக்கி இருக்கணும் அப்படிங்கிறது, அதுதான் மூச்சை விடாது இருத்தல், அதுதான் பிராணாயாமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்புறம் உற்று நோக்குதல் இல்லையா, அப்படி உற்று நோக்கி உள்ள கிளியின் உள்ள கிளிங்கிறது உள்ளமாகிய கிளி. பொதுவாக கிளினா கிழிக்கப்பட்ட துணி. இந்த இடத்துல தியானத்துக்காக சிவபெருமானுடைய திருவடிகளை வந்து உள்ளத்தில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். இம்மை உன்கால் என் நெஞ்சத்து எழுதி வை என்று திருச்சத்தி முற்றத்திலே நமது நாவுக்கரசு பெருந்தகையே சுவாமிகிட்ட வேண்டுறாரு அப்படின்னு பாக்குறோம் திருச்சத்தி முற்றம் பாடல்ல. அடுத்து திருப்பேரையில் தலத்துக்கு பாடும்போது உழைத்தும் உள்ளியும் உள்ளத்து உள்ளே உரு விளைவித்தும், உருவை நீதான் விளைக்க வேண்டும் என்று கேட்கின்றார். மாணிக்கவாசக சுவாமிகளும் படமாக என்னுள்ளே தன் இணை போது அவை அழித்து என்று திருப்பூவல்லியிலே கேட்டிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். திருமூல தேவநாயனார் திருமந்திரத்திலே ஞானக்கூத்தன் படந்தான் செய்து உள்ளுட் படிந்திருந்தானே படம் அப்படின்னே சொல்றார். உரு எழுதிங்கிறத படம்னு நமக்கு சொல்றார். அப்ப திருவடியை அடைவதுங்கிறது வீட்டின்பம். அதனால உள்ளக்களியில திருவடியோட உருவத்தை எழுதி அதையே சிந்தித்துக் கொண்டிருந்தா அது ஒரு தவம், திருவடியை அடைவதற்குரிய ஒரு தவம். அப்ப தியானம் எவ்வளவு முக்கியம் என்று, மனதால் செய்யக்கூடிய வழிபாட்டை இங்கு எவ்வளவு முக்கியம் என்று நமக்கு மிகவும் அழகாக அவர் நமக்கு உணர்த்தி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து உற்று இல்லையா, உற்று நோக்கு. உற்று அப்படின்னா உறுதல், அப்படின்னா திருவடியை பற்றுதல், அது அந்த பிரத்யாகாரம்னு பார்த்தோம். நோக்கி அப்படிங்கிறது உள்ளத்தால் பார்த்தல், சாதாரண புறக்கண்ணால பார்க்காம சிந்தித்தல், அதுதான் தாரணை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல உயிராகும் வண்ணம், உயிர் வந்து பாசக்கூட்டத்தில இருந்து நீங்கி தூ வழியை அடைய வேண்டும், இது ஆன்ம தரிசனம். அதாவது உயிர் வந்து தன்னோட அறிவு இச்சை செயல்களை எல்லாம் சிவபெருமானுடைய அறிவு செயல்களால் ஜீவித்து நிற்பது அப்படின்னு அறியணும். இந்த ஆன்ம தரிசனம் வந்து தத்துவ சுத்தியோட உடன் நிகழும் அருளாகிய சிவரூபமாகவும் அது இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுவே தச காரியங்கள்ல ஆன்ம தரிசனமாகவும் அடுத்து என்னது தத்துவ சுத்தி சிவரூபமாக அது இருக்கிறது அப்படின்ட்டு. அப்ப உன் கை தந்தால் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா, அதாவது உயிர் வந்து தன்னோட உடல் பொருள் எல்லாவற்றையும் சிவபெருமானிடம் ஒப்படைத்து அவனோட அருள்ல அடங்கி இருக்கணும். அன்றே எந்த ஆவியும் உடலும் உயிரும் எல்லாம் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூர் எனக்குண்டோன்னு கேட்கிறார் இல்லையா மணிவாசக பிறந்தகை, அது போல. சரி, அப்ப தன் முனைப்பு இல்லாம இருக்கும், அப்படி எல்லாத்தையும் அவர்கிட்ட இல்லைன்னா இது என் சொத்து, என் ஊரு, என் சொந்தம், என் நிலம், என் வீடு, இதெல்லாம் என்னோட பொருட்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும், தன்முனைப்பு வரும். எல்லாவற்றையுமே சிவபெருமானுக்குள்ளதுன்னு அர்ப்பணிச்சிட்டோம்னா நமக்கு அந்த தன்முனைப்பு நம்மிடம் இருக்காது, அப்ப நம்ம ஆன்ம சுத்தியாகிவிடும். இது வந்து நமக்கு ஆன்ம சுத்தியாகிவிடும். சரி, ஆன்ம சுத்தியோட எது உடன் நிகழும்னா சிவ தரிசனமும் உடன் நிகழும். ஆன்ம சுத்தி ஆயிட்டுனா சிவ தரிசனமும் நிகழும். அப்போ இந்த தியானத்துல உணரப்படுவாரோடு ஒட்டின்னு சொன்னதுனால உயிர் வந்து சிவன் அருள்ள அடங்கி தன்வயத்தை இழந்த பொழுது தான் ஒரு முதலாக நின்று உணராததால் உணரப்படுவாரோடு அப்படின்னு செயற்பாட்டு வினையில நமக்கு அதை தெளிவா சொல்லி அவர் வந்து இறைவன் வந்து அத்திவிதமாக கலந்து நிற்கின்றார் என்பதை மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். இது ஞான சமாதி சிவயோகம். ரொம்ப 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 பக்குவமான ஆன்மாக்களுக்குள்ள அனுபவமாக இந்த பாடல் நமக்கு இருக்கிற, சாமானியர்கள் சிந்திக்கக்கூடிய பாடல் இது கிடையாது. ஆக இதையெல்லாம் சொல்லிட்டு இந்த உற்றும் அப்படிங்கிற சொல் வருது இல்லையா, உயிராவனம் இருந்து உற்று வருது இல்லையா, அது வந்து நின்மல சாக்கிரம். நோக்கியுங்கிறது நின்மல சொப்பனம். உயிராவணம் செய்துட்டுங்கிறது நின்மல சுளுத்தி. உன் கை தந்தாங்கிறது நின்மல துரியம். உணரப்படுவாரோடு ஒட்டியுங்கிறது ஒட்டியும் வாழ்தி அப்படிங்கிறது நின்மல துரியாதீதம். இது எல்லாமே நமக்கு சைவ சித்தாந்தம் மிக அழகாக இறைவனோடு ஐக்கியமாவதற்கு கொடுத்த படிநிலைகளை மிக அழகாக இந்த பாடலிலே நமக்கு பெருந்தகை வெளியே நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். வெறும் கொள்கையாக மட்டும் சொல்வது சைவ சித்தாந்தம் கிடையாது, சொன்னதெல்லாம் நடைமுறைக்கு வரணும். அந்த தியரி அந்த கொள்கைகள் பூராவுமே நடைமுறைக்கு வந்துவிடும், பிராக்டிக்கலாக வந்துடும் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக இதில் எடுத்து உரைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அது மட்டும் அல்லாமல் இப்போ இந்த சிவநெறி வந்து சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு சொல்லுதோம் தவம்னு சொல்லும்போது, அதுல வந்து அந்த சரியைங்கிறது நாளாகும். சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியில் யோகம், சரியில் ஞானம், இது மாதிரி ஒன்னொன்னும் நாலு நாலு இருக்கும். அந்த நாலு நிலைகளை உடையது அப்படிங்கிறது இந்த அருமையான தேவார பாட்டுல ஒட்டி அப்படின்னு வருது இல்லையா, அந்த நாலாவது வரி வருது பாருங்க, அது மாதிரி. அல்லது நீங்க நீளமா போட்டிருந்தா ரெண்டாவது வரியில வந்துடும், அது வரைக்கும் உள்ளது இல்ல. சிவஞான போதம் பத்தாம் சூத்திரம் சொல்லக்கூடிய துரிய நிலையில் இருக்கக்கூடிய ஞானத்தில் யோகம் என்பது வரைக்கும் அதுல நமக்கு மிக அழகாக பெருந்தகை உணர்த்தி இருக்கின்றார்கள். காலத்தால் முற்பட்டது திருமுறை, காலத்தால் பிற்பட்டது சித்தாந்தம். ஆனால் இவ்வளவு சித்தாந்த கருத்துக்களை அவர் அன்றே இறைவனிடம் பெற்ற அனுக்கிரகத்தால் நமக்கு வழங்கி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் தான் இது தோத்திரம் தானே என்று நாம் நினைக்க கூடாது, அது சாத்திரம் அல்லவா அப்படின்னு நினைச்சு அதை பார்த்து விலகக்கூடாது. சிலருக்கு தோத்திரம் பிடிக்குது, சாத்திரம் பிடிக்க மாட்டேங்குது. சிலருக்கு சாத்திரம் பாடம் கேட்க பிடிக்குது, தோத்திரம் படிக்க பிடிக்க மாட்டேங்குது. ஆனா இரண்டிலும் இறைவன் இருக்கின்றார், தோத்திரமும் சாத்திரமும் ஆனார் தாமே. நம்ம ரெண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பதை நாம் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும்.